செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறள் அவை அறிதல் அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன்புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு. பரவலாக பல நூல்களை கற்று உணர்ந்தோர் முன்னிலையில் ஒருவர் குற்றம் உண்டாகும் வகையில் சொற்களை சொல்வதானது நல்ல ஒழுக்க நிறையில் நிற்கக்கூடிய ஒருவன் அதனின் நிலை தளர்ந்து வழுக்கி வீழ்வது போன்றதாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடு அற சொல் தெரிதல் வல்லரகத்து. வழுவில்லாமல் சொற்களின் பொருளை நன்கு அறிய வல்லவர்கள் நிறைந்துள்ள அவையின் கண் பல நூல்களை கற்றறிந்த ஒருவர் பேசுவாரேயானால் அவரது கல்வியின் தேர்ச்சி நல்ல விளக்கம் பெறும் என்கின்றார் திருவள்ளுவர்.
தெரிந்த பாடல் தெரியாத தகவல். இப்ப மாதிரி எல்லாம் 90s ட்ரோல் பண்றதோ மீம்ஸ் போடுறதோ கிடையாது. அப்படி இருந்திருந்தா இந்த பாட்டுக்கும் இந்த படத்தை தயாரிச்சவரையும் ட்ரோல் பண்ணியே கொண்டிருப்பாங்க நெட்டிசன்கள். ஒரே பாடலில் தன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட முடியும்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம உதாரணமாக சொல்கிறது இந்த ஒரு படத்தை தான். என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம், சூரிய வம்சம். ஆர்.பி. சௌத்ரி அவர்களின் தயாரிப்பில் இயக்குனர் விக்ரமன் அவர்கள் இயக்கிய இந்த படம் சூரிய வம்சம். இதில் சரத்குமாருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்த படமும் கூட. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் எஸ்ஏ ராஜ்குமார் அவர்கள், பாடலுக்கு வரிகள் எழுதியவர் மு. மேத்தா அவர்கள், இந்த பாடலை பாடியவர்கள் மனோவும் சுனந்தா அவர்களும். இந்த மனோ பாடிய இந்த பாடல் இந்த குரலை கேட்டிங்கன்னா அவ்வளவு இளமையாக இருக்கும். இதே இது எஸ்பிபியோட குரலில் பெரிய வித்தியாசங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆரம்பத்தில் 70s பாடின அதே குரல் தான், 2012 கூட அவர் அதே குரலில் தான் பாடியிருக்காரு. இன்னும் ரியாலிட்டி ஷோலாம் அதே மாதிரி தான் பாடியிருக்காரு. ஆனால் மனோவுடைய இந்த பாடலையும் இப்போ மனோ பாடுற பாடலையும் கேட்டால் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியும் இருக்கும் பாடலில். மனோவின் மிக இளமையான குரலில் இந்த பாடல் மிக அற்புதமாக வந்திருக்கும். பாடல் நட்சத்திர ஜன்னலில்னு தொடங்கும். இந்த ஒரு பாடல்லே அவங்க பெரிய பணக்காரர்களாயிடுறாங்க. மாடு வச்சு, டிராக்டர் வச்சு, பெரிய பெரிய பஸ் கம்பெனி வச்சு, ஒரே பாடல்லே தழகில் அவங்களுடைய வாழ்க்கை திரும்பி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டில் நம்ம பணக்காரனாக முடிஞ்சா எத்தனை பேர் வேணாலும் பணக்காரனாகலாம் அப்படின்னு நம்ம கேலிக்கு சொல்கிறது உண்டு. உங்களுக்காக இன்று நட்சத்திர ஜன்னலி சூரிய வம்சம் படத்திலிருந்து கேட்கலாமா?
நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சீரங்கை விரித்து பறப்போ, நம் உறவில் உலகை அளப்போ.
நட்சத்திர ஜன்னலில்
உலகை விரித்து பரப்போ, நம் உறவில் உலகை அளப்போ. மேகத்தில் வீடு கட்டி வாழலாம் வாழலாம், மின்னலில் கூரை பின்னி போடலாமா. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சீரங்கை விரித்து பரப்போ, நம் உறவில் உலகை அளப்போ. விளையாடலாம் நிலாவிலே, நிழல் மூழ்குமோ தண்ணீரிலே. வானை புரட்டி போடு, புது வாழ்வின் கீதம் பாடு. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது.
கொண்டாட மறந்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் இன்று இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள். 90களில் தமிழ் திரையிசையில் மையம் கொண்டிருந்த இசையமைப்பாளர்களில் இசையமைப்பாளர் சிற்பி அவர்களுக்கு தனி இடம் உண்டு. ஆனால் அவர் மிகப்பெரிய அளவில் பேசப்படாததுதான் வருத்தம். இசைஞானி இளையராஜாவுக்கு ஒரு அன்னக்கிளே, தேனிசை தென்றல் தேவாவுக்கு ஒரு மனசுக்கேத்த மகாராசா, தேவேந்திரனுக்கு ஒரு மண்ணுக்குள் வைரம் போன்று எடுத்த எடுப்பிலேயே ஒரு கிராமிய மனம் கமழும் படத்துக்கு இசையமைப்பாளர் சிற்பியின் வருகை அமைந்திருக்கிறது. இயக்குனர் மனோபாலாவின் செண்பகத்தோட்டம் திரைப்படம் சிற்பி அவர்களின் திரையுலக அரிச்சுவடியில் முதல் படம். இந்த படத்தில் பாடல்கள் ஓரளவுக்கு நன்றாக இருந்தாலும் சிற்பி அவர்களை பரவலாக அறிமுகப்படுத்த தவறிவிட்ட படமாக அமைந்துவிட்டது. கோகுலம் திரைப்படம் இயக்குனர் விக்ரமனை புது வசந்தம் படத்துக்கு பின் நிமிர வைத்த படம். கதை சூழல் பாடகியை வைத்து பின்னப்பட்டதால் படத்தின் இசையமைப்பாளராக ஒப்பந்தமான சிற்பி பின்னி எடுத்து விட்டார். எல்லா பாடல்களுமே அற்புதமான பாடல்கள். கோகுலம் திரைப்படத்தில் படத்திற்கு பாடல்கள் மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைத்தது. இந்த கோகுலம் படத்தில் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், 5 முன்னணி பின்னணி பாடக்கூடிய பாடகிகளை வைத்து 5 பாடல்களும் மிக பிரபலமான பாடகிகளை வைத்து பாட வைத்த பெருமை சிற்பியையே சேரும். இயக்குனர் விக்ரமனின் ஆஸ்தான இசையமைப்பாளராக சிற்பி மாறிப்போனது தனிக்கதை. இயக்குனர் விக்ரமனின் படத்துக்கான நிறம் என்னது என்பதை உணர்ந்து அதை எப்படி ஆரம்பத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் இணைந்து வெற்றிகரமாக அதை காட்டினாரோ, அதே போல சிற்பியும் விக்ரமன் படத்தின் தன்மை உணர்ந்து அதை தன் இசையில் நிரூபித்து காட்டினார். இயக்குனர் பொன்வண்ணன் தனது முதல் முயற்சியாக அன்னை வயல் என்ற படத்தை இயக்குவதற்கு முயன்ற பொழுது சிற்பிதான் அதனுடைய இசையமைப்பாளராக சேர்ந்தார். இசையமைப்பாளராக சிற்பிக்கு அழகானதொரு இன்னொரு முகவரியை காட்டிய பாட்டல் இது. அன்னை வயல் படத்தில் வந்த மல்லிகை பூவழகில் பாடும் இளம் பறவைகளே. இதில் சொல்ல முக்கியமாக சொல்லணும்னா, ஆரம்பத்தில் அழகாக அமைஞ்சிருக்கும் கோரஸ் குரல்களோடு ஒட்டிய ரயில் ஓசை இசையமைப்பாளர் சிற்பிக்கு முதல் சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமைந்த நாட்டாமையில் மீனா பொண்ணு மீனா பொண்ணு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் முதன்முதலில் பெரும் எடுப்பில் தமிழ் தெலுங்கில் தயாரித்த கேப்டனில் கன்னத்தில் வை சிற்பிக்கு இன்னொரு சூப்பர் ஹிட் முகம் கொடுத்த உள்ளத்தை அள்ளித்தார். இவற்றோடு அன்புள்ள மன்னவனே பாடிய மேட்டுக்குடி, இப்படி பல பாடல்களை அவர் பாடியிருந்தாலும் இசையமைத்திருந்தாலும் அவரை பெரிய அளவில் திரையுலகம் கொண்டாடவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட.
மீனா பொண்ணு, மீனா பொண்ணு, மாசியில் போட்டா மாறா பொண்ணு, கொய்யா கண்ணு, குளிருக்கு அணைக்கணும் ஒண்ணு கொண்ணு.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்டன் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்டன் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம் தமிழர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருட கால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன், மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்ட். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா. நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்டு சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்ரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
நல்லது நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் திரை இசை கலைஞர் சிற்பி அவர்கள் இசையமைத்த பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தேவைக்கு மேல் வைத்திருப்பவன் திருடன், இது என்னன்னா ரத்னகுமார் படத்துல ஒரு காட்சி. டிஎஸ் துரைராஜ் மூன்று செம்புகள் வைத்து அதில் ஒன்றை எடுத்து கை கழுவி கொண்டிருப்பார். அதை பார்த்ததும் கலைவாணர் டிஎஸ் துரைராஜ் முன்னாலேயே ஒரு செம்பை எடுத்துக்கிட்டு ஓடிடுவார். உடனே ஓடி வந்து என்எஸ்கேவை பிடித்து திருடன் திருடன் அப்படின்னு கத்துவார். அதற்கு கலைவாணர் சொல்லும் ஒரு பதில், உனக்கு ஒரு செம்பு, உன் பொண்டாட்டிக்கு ஒரு செம்பு, அப்படி வச்சுக்கிட்டாலும் மூணாவது செம்பு தேவைக்கு மேல் வைத்திருக்கிறாய், அதனால் நீ ஒரு சமுதாய திருடன் அப்படின்னு சொல்லி சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சிருப்பாரு கலைவாணர் அவர்கள்.
ஜூலை 15 கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த தினம். மூன்று முறை தமிழக முதல்வராகவும், 4 முறை எம்பியாகவும், 5 முறை எம்எல்ஏவாகவும், 12 முறை தமிழக காங்கிரஸ் தலைவராகவும், 5 முறை இந்திய காங்கிரஸ் தலைவராகவும், பல அணைகளை கட்டியவராகவும், 1200 பள்ளிகளை திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த தினம் ஜூலை 15. அப்படிப்பட்டவருடைய ஆட்சியில் கூட அவரை பற்றின ஒரு கிசுகு சேர்ந்தது. இது ஒன்று தான் அவருடைய ஆட்சியில் எழுந்த கிசுகிசுவா, இது ஒன்றா தான் இருக்க முடியும். ஒரு தொழிற்சாலை தொடங்க காமராஜர் கொடுத்த திடீர் அனுமதி. திண்டுக்கல் நகரத்தை விட்டு வெகு தொலைவில் ஒரு தொழிற்சாலை துவங்க அனுமதி கேட்டிருந்திருக்காங்க. அதை பரிசீலனையில் வச்சிருந்திருக்காங்க அதிகாரிகள். இதை தெரிந்து கொண்ட காமராஜர் அவசர அவசரமாக அதிகாரிகளை கூப்பிட்டாரு. உடனடியாக அந்த திண்டுக்கல்காரர்களுக்கு தொழிற்சாலை தொடங்க அனுமதி கொடுங்கள் என்று வாய்மொழி உத்தரவை பிறப்பித்து விட்டு புறப்பட்டு போய்விட்டார். அதிகாரிகள் குழம்பி போனாங்க. எதுக்காக நமது முதலமைச்சர் அந்த திண்டுக்கல் தொழிற்சாலைக்கு இவ்வளவு தீவிரமாக ஆதரவு கொடுக்கிறார்? ஒருவேளை அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தினர் நமது முதலமைச்சருக்கு வேண்டியவங்களா இருப்பாங்களோ? அதிகாரிகள் இப்படி கிசுகிசுப்பது காமராஜர் காதுகளுக்கு போய் சேர்ந்து விட்டது. அதிகாரிகளை தன்னோட அறைக்கு வரவழைச்சார். என்ன உங்கள் சந்தேகம் கேளுங்கன்னார். அதிகாரிகள் அமைதியாக உட்கார்ந்திருந்தாங்க. காமராஜரே பேசினார். அவசர அவசரமாக அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க சொன்னேனே, அது ஏன், எதுக்காக, இதுதானே உங்கள் சந்தேகம்? தொடர்ந்த காமராஜர், திண்டுக்கல் நகரத்துக்கும் அந்த தொழிற்சாலை அமைப்போகும் இடத்துக்கும் இடையே எத்தனை கிராமங்கள் இருக்குன்னு தெரியுமா? அதிகாரிகள் பதில் தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருக்க காமராஜர், 60 கிராமங்கள். அந்த 60 கிராமங்களுக்கு இன்னமும் மின்சார வசதி செய்து கொடுக்க நம்மளால் முடியலை. ஏனெனில் திண்டுக்கல் நகரத்துக்கும் அந்த கிராமங்களுக்கும் இடையே ஏராளமான மின் கம்பங்கள், டிரான்ஸ்ஃபார்மர்களை அமைக்கணும். அதுக்கு தேவையான நிதி வசதி அரசிட்ட இல்லை. அந்த புதிய தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்தோன்னா ஒரு முக்கியமான நிபந்தனையை விதிச்சிருக்கேன். அதிகாரிகள் காமராஜர் பேசுவதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார்கள். தாம் போட்ட திட்டத்தை விரிவாக விளக்கினார் காமராஜர். புதிதாக தொடங்கவிருக்கும் தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரத்தை திண்டுக்கல்லிருந்து கொண்டு வர அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தினர் அவர்களது செலவிலேயே மின்கம்பங்கள், டிரான்ஸ்ஃபார்மர்களை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த நிபந்தனைக்கு சம்மதித்தால் தொழிற்சாலை தொடங்க உடனடியாக அனுமதி கொடுக்கப்படும். சம்மதித்தார்கள் தொழிற்சாலை நிர்வாகத்தினர். உடனடியாக அத்தனை மின்கம்பங்களையும் டிரான்ஸ்ஃபார்மர்களையும் அமைத்து கொடுத்து விட்டார்கள். இப்போது அந்த 60 கிராமங்களை ஒட்டியும் மின்கம்பங்கள். இதை அதிகாரிடம் எடுத்துச் சொன்ன காமராஜர், இனி நமது வேலை சுலபம். மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் அந்த 60 கிராமங்களுக்கும் ஏற்கனவே அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தால் அமைக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்கள் மூலமாக மின்சாரத்தை எளிதாக நாம் விநியோகம் செய்துவிடலாம். இதனால் அரசாங்கத்துக்கு ஏராளமான மின்கம்பங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்கள் அமைக்கும் செலவு மிச்சமாகும். அதுக்காகத்தான் உடனடியாக அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க சொன்னேன். புரிஞ்சுதா? ஆச்சரியத்துடன் அசந்து போய் அமர்ந்திருந்தார்கள் அதிகாரிகள். எவ்வளவு ஒரு சமூக அக்கறை, எப்பேற்பட்ட கூர்மையான சிந்தனை! அதற்கு முன்னும் சரி, அதற்கு பின்னும் சரி, அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ள, அக்கறை உள்ள அரசியல் தலைவரை எந்த அதிகாரியும் கண்டதில்லை. இப்படிப்பட்ட காமராஜரை பாராட்டாமல் இருக்க முடியுமா? பக்கம் பக்கமாக பாராட்டி எழுதினாங்க பத்திரிகைக்காரங்க. அப்போதுதான் காமராஜரிடமிருந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது. என்னமோ ஏதோன்னு விரைந்து சென்று காமராஜரை சந்தித்தார்கள் பத்திரிகையாளர்கள். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் உங்களையெல்லாம் கூப்பிட்டேன். உங்கள் பத்திரிகையில் அடிக்கடி என்னை பாராட்டி எழுதிட்டே இருக்கீங்க, இனிமேல் என்னை பாராட்டி எழுதாதீர்கள். இதை கேட்ட பத்திரிகையாளர்களுக்கு ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள தொடர்ந்து காமராஜர் சொன்னார், நான் நேர்மையோடு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எனக்கு மனைவியோ குழந்தைகளோ குடும்பமோ இல்லை. ஆனால் எனக்கு தேவைகளும் எதுவும் இல்லை. ஆனால் இந்த கக்கனை பாருங்கள், அவருக்கு குடும்பம் இருக்குது, மனைவி குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர் நேர்மையோடு இருக்கிறாரே, அதுதானே பெரிய விஷயம். அவரைத்தான் நம்ம பாராட்டணும். இனிமேல் என்னை பாராட்டி எழுதுவதை விட கக்கனை பாராட்டி எழுதுங்கள். காமராஜரின் இந்த பக்குவமான பேச்சை கேட்ட பத்திரிகையாளர்கள் பரவசமாகி போனார்கள். ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, அரசியலிலும் அவ்வப்போது சில மகான்கள் அவதரிப்பது உண்டு. அப்படி ஒரு அவதாரம் எடுத்து நம்மிடையே வாழ்ந்தவர்தான் கர்மவீரர் காமராஜர். ஒரு சரித்திர பொக்கிஷம்.
பச்சை தமிழர், கர்மவீரர், கல்வி தந்த குடைவள்ளல் என்று எல்லோராலும் பாராட்டப்படும் காமராஜர் அவர்களை பற்றி நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி அவர்கள் சொல்ல கேட்டோம். அடுத்து உடலின் மொழியினை கேட்போமா? உடல் உணவை கேட்கும் மொழி பசி. உடல் தண்ணீரை கேட்கும் மொழி தாகம். உடல் ஓய்வை கேட்கும் மொழி சோர்வு தலைவலி. உடல் நுரையீரலை தூய்மை செய்யும் மொழி தும்மல் சளி இருமல். உடல் உச்சி முதல் பாதம் வரை உள்ள கழிவுகளை வெளியேற்றுகின்றேன் என்று சொல்லும் மொழி காய்ச்சல். உடல் காய்ச்சலின் போது உணவை உண்ணாதே என்று சொல்லும் மொழி வாய் கசப்பு மற்றும் பசியின்மை. உடல் காய்ச்சலின் போது உடலை தூய்மை செய்கிறேன், நீ எந்த வேலையும் செய்யாதே என்று சொல்லும் மொழி உடல் அசதி. உடல் எனக்கு செரிமானம் ஆகாத உணவை வெளியேற்றுகின்றேன் என்று சொல்லும் மொழி வாந்தி. உடல் நான் குடல்களில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகின்றேன் என்று சொல்லும் மொழி பேதி. உடல் இரத்தத்தில் உள்ள நஞ்சை நான் தோல் வழியாக வெளியேற்றுகின்றேன் என்று சொல்லும் மொழி வியர்வை. உடல் நான் வெப்பநிலையை சீர் செய்து இரத்தத்தில் உள்ள நஞ்சை முறிக்கப் போகின்றேன் என்று சொல்லும் மொழி உறக்கம். உடல் நான் முறித்த நஞ்சை இதோ வெளியேற்றுகின்றேன் என்று சொல்லும் மொழி சிறுநீர் கழித்தல். உடல் உணவில் உள்ள சத்தை பிரித்து இரத்தத்தில் கலந்து சக்கையை வெளியேற்றுகின்றேன் என்று சொல்லும் மொழி மலம் கழித்தல். எனவே நம் உடலில் அனைவரும் உடலின் மொழி அறிந்து நமக்கு ஏதேனும் உடல் உபாதை ஏற்பட்டால் அதை உடனே மருந்தோ மாத்திரையோ கொண்டு தடை செய்ய வேண்டாம். உடல் தன் வேலையை சீராக செய்ய நாம் அனுமதித்தால்தான் நாம் நோய் எனும் பிணியிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் என்று ஒரு வலைதட பதிவினை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன்.
ஒண்ணு பாக்கட்டுமா? ஒத்தி மறைச்ச ஆசைகளால் ஒட்டு துடிக்கிறது பருவத்தின் மேலே. பொறப்பது கழுத்துக்கு கீழே கொட்ட பார்க்கும் ஒழுங்கு வெத்தலை பொட்டாவாய் செவக்கான் கையில் எடுத்து முன்னும் பின்னும் தொடச்சி காம்பு கிள்ளி தாரே வாரியாரம் எதுக்கு காமிக்கத்தானே கட்டிலும் எதுக்கு சாதிக்கத்தானே
சரணம் முடிஞ்சாக
சுந்தரி நீயும் தொட்டாதுள்
பறக்கும்
நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும் நீயும் செவக்க மாப்பிள்ள வேணும்.
வலைதளத்தில் கண்ட ஒரு கவிதை யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. கவிதையின் தலைப்பு செருப்பு. முட்களோடும் கற்களோடும் குண்டும் குழியுமான சாலைகளில் தினமும் பயணித்தும் வெறுப்பேதும் காட்டாத வெகுஜனவாதியின் விசுவாசி. ஒரு மனிதனின் உச்சகட்ட கோபத்தின் வெளிப்பாடு செருப்பால் அடிப்பேன். கடிக்கும் புதிய செருப்பு முதல் அறுவடும் பழைய செருப்பு வரை புது புது அனுபவங்களை கற்றுத்தருகிறது. அதிகாரத்தில் இருப்போரின் செருப்புகளை தூக்கிச் சுமப்போருக்கும் அதிகாரம் தருகிறது செருப்பு. செருப்பு தைப்பவன் காலகாலமாக அதே இடத்தில் இருந்தாலும் அவன் தைக்கும் செருப்புகள் உயர்ந்த இடத்தை அடைகின்றன. மதிப்பு மிக்கவர்களின் தாழ்வான கால்களில் இருந்தாலும் மதிப்பு மிக்கதாகவே போற்றப்படுகிறது. புனித தலங்களுக்கு வெளியே கயற்றிவிடப்பட்டாலும் ஏசி அறையில் இருந்து வந்தவர்கள்தான் நாங்களும் எனும் கோபம் கொள்கிறது செருப்புகள். காணாமல் போவது கூட ஜோடியாகத்தான் காணாமல் போகின்றன. கோவில் வாசலில் காணாமல் போகும் செருப்புகளை யாராலும் கண்டுபிடிக்க முடிவதில்லை. நல்ல ஜோடிக்கு உதாரணம் செருப்புகள் தான். இருப்பினும் யாரும் உதட்டளவில் கூட உச்சரிப்பதில்லை. என்னதான் உழைத்தாலும் எம்மை யாரும் தலையில் தூக்கி வைத்து ஆடுவதில்லை. காலந்தோறும் கால்களுக்கு பொருத்தமானவர்கள் நாங்களே என்று செருக்கோடு சொல்கிறது எங்கள் கால்களும்.
தேவதை யாரிந்த தேவதை யாரிந்த தேவதை யாரிந்த தேவதை ஒரு கோடி பூக்கள் உலகெங்கும் உண்டு இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதா யாரிந்த தேவதை யாரிந்த தேவதை யாரிந்த
தேவதை அழகை பார்த்து வாழ்ந்தால் அமுதம் தேவையில்லை. உன்னை தேடும் போது இதயம் இன்று சுகமாக தொலைந்ததே. யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை.
வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது, உளறி திரிபவன் வார்த்தையிலேயே ஒரு உருப்படி தேராது, வயது ஆக ஆக தலைமுடி நரைத்து பற்கள் விழுவதற்கு பதிலாக நாக்கே விழுந்து விடுமாறு ஓர் ஏற்பாடு செய்தால் நாட்டில் குழப்பமே இருக்காது என்பார் கவிஞர் கண்ணதாசன். மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர் இவ்வுலகில். மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவர்களிடமிருந்து இந்த உலகமும் உறவும் சற்று விலகியே நிற்கும் எனும் ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி அழகாக எடுத்து கூறிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை கூறி மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலாம், சந்தன வேலாம் இவள் மன்மத புயலாம், அடடா பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலாம், சந்தன வேலாம் இவள் மன்மத புயலாம், அடடா பூவின் மா